இயேசு கிறிஸ்து தம்முடைய அருமையான சீஷர்களுக்கு கொடுத்த மகாபெரிய கிஃப்ட்ஸ் பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். நீங்க என்னை விட பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க, அது எவ்வளவு பெரிய கிஃப்ட். நித்தியத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்க முடியும். நம்ம சாதாரணப்பட்ட மக்கள் நம்ம போய் அவரை விட பெரிய காரியங்கள் செய்ய முடியும். நீங்க ஜபத்துல என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன், எதை கேட்டாலும் கொடுக்கறேன். அந்த நிலைமை வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜபத்துல நான் என்ன ஜபிச்சனோ இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு கிடைக்கும், எதை கேட்டாலும் கொடுக்கற அப்படின்ற ஒரு வாக்கு தத்துவம் உங்களோடு சதா காலங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறது பொய் ஆவி. ஆனா உங்களோடு சத்திய ஆவியானவர் உங்களோடு சதா காலங்களும் உங்களோடு கலந்து இருக்க போகிறார். அவர் பரலோகத்துல நித்திய நித்திய காலமா ஒரு நிமிஷமும் உங்களை விடாம உங்களோடு கூட உங்களுக்குள்ள இருக்க போகிறார் அப்படின்ற கிஃப்ட கொடுக்கிறாரு. உங்களை ஆறுதல் படுத்தி, நீங்க சோர்வா இருக்கும் போது உங்களை ஆறுதல் படுத்தி, நீங்க பலவீனமா இருக்கும் போது உங்களை பலப்படுத்தி, நீங்க மனதுல குழம்பி போகும் போது உங்களை வழி நடத்தி, அந்த மாதிரி உங்களோடு உங்களுக்குள்ள இருக்கும்படிக்கு ஒரு உதவிக்காரரை, ஒரு பாராக்ளீட்டை உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்ற ஒரு கிஃப்ட் அவர் ப்ராமிஸ் பண்றாரு. அது மாத்திரம் இல்லாம பாவத்துல மரித்திருந்த நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல டெய்லி டெய்லி செத்துக்கிட்டு போற உலகத்துல வாழுகிற நீங்கள் வந்து நான் பிழைத்திருக்கும்படி நீங்களும் பிழைத்திருக்கும்படிக்கு, நான் பிழைத்திருக்கிறதுனால நீங்களும் பிழைத்திருக்கும்படிக்கு ஒரு நித்திய ஜீவனை உங்களுக்காக நான் கொடுக்கறேன் அப்படின்ற ப்ராமிஸ் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு வரும்போது இதெல்லாம் எண்ணி முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. இது யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா உணர்ந்துச்சுன்னா உலகமே இயேசு கிறிஸ்து கால வந்து உளுந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து இதை வாங்கிக்கணும்னு வருவாங்க. இதெல்லாம் உணர்ந்தாங்கண்ணா. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பணக்காரங்க பில்கேட்ஸ், அம்பானி, டாடா, இந்த கிப்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க, ஆவிக்குரிய விதமா அவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய மதிப்புள்ள நம்மளை விட்டு எடுபடாத நித்திய பொக்கிஷங்கள் இதெல்லாம். உலகம் வந்து மெய்யாகவே இந்த கிப்ட்ஸ் உணராம, இந்த கிப்ட்ஸ் இதனோட மதிப்பை தெரியாம இருக்கிறது எவ்வளவு பைத்தியகாரத்தனம், எவ்வளவு குருடான தனம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க வர்றது இல்ல? இயேசு கிறிஸ்துவ போய் சில பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வரணும் போது இந்த கிப்ட்ஸ் சொன்னா எல்லாம் ஓடி வந்துடணும் இல்லையா? ஏன் அவங்க வர்றது இல்ல? அவங்கள விட்டுருவோம். நமக்காவது இதனோட மதிப்பு நமக்கு தெரியுதான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது என்னன்றத நமக்கு தெரியுதான்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது தெரியலன்னா, இதனோட மதிப்பு ஓரளவுக்காவது இது விசேஷமா தெரியலனா, நம்ம ரொம்ப ஞானியா இருக்கிறதுனால இல்ல, நம்ம ரொம்ப குருடா இருக்கிறதுனால, நம்ம ஆவிக்குரிய விஷயமே நமக்கு என்னன்னு தெரியாததுனால, இயற்கை மனிதர்களா நம்ம இருந்துகிட்டே இன்னும் இருக்கிறதுனால தான் அப்படி நமக்கு தெரிய மாட்டேங்குது இதனோட மதிப்பு. பரிசுத்த ஆவியானவர் தான் இதனோட மதிப்பு ஒரு மனுஷனுக்கு விளங்க பண்ண முடியும். இல்லனா இதை புரிய வைக்கவே முடியாதுங்க. நான் ரொம்ப இதை எப்படி ப்ரீச் பண்றது, இது என்ன எப்படி சொல்றது, வேற ஏதாவது எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, அது இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் என்ன வசனங்க, இதை போய் நான் எப்படி ப்ரீச் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயற்கை மனிதர்களா இருக்கிற நமக்கு வந்து ஒரு ஒரு மாடை எடுத்துக்குவோம். ஒரு மாடை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்கிரீன், எல்சிடி ஸ்கிரீன்ல போட்டு கிரிக்கெட் மேட்சை போட்டு விட்டு, ஏ சிக்ஸர், ஏ மாடு சிக்ஸர், என்ன எப்படி அடிச்சுட்டாங்க பாரு சிக்ஸர் அப்படின்றோம், ஏய் ஃபோர் அடிச்சுட்டாங்க ஏ அப்படின்னு அது தலையெல்லாம் தட்டி விட்டோம்னா, கையெல்லாம் தட்டிக்குவாங்க இல்லையா சிக்ஸர் அடிச்சோன்னு, தட்டி விட்டோம்னா அது என்ன பண்ணும், இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு நல்ல சினிமா போட்டுறோம், அருமையான சினிமா, என்ன டைலாக், என்ன மூவி, மாடு பாரு அது எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு அது என்ன பண்ணும், அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஏன்னா அதை அனுபவிக்க கூடிய, அதனோட அதை கிரகிக்க கூடிய தன்மை அதுகிட்ட இல்ல. அதுக்கு ஏதாவது புண்ணாக்கோ வக்கீலோ எடுத்துட்டு போய் வச்சா அது சாப்பிடும் அத இல்லைங்களா, அதுதான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அனுபவிக்க கூடிய தன்மை அதுகிட்ட இல்ல. ஒரு நாயை எடுத்துக்கோ, ஒரு பப்பி நாயை, நம்ம பப்பி நாயெல்லாம் வீட்டுல வச்சிருப்போம் இல்லையா, நாயை கூப்பிட்டு நீங்க என்ன பேர் வைப்பீங்களோ தெரியல, உங்களுக்கு நாய் இருந்தா என்ன பேர் வைக்குவீங்க, ஜிம்மி, ஜிம்மி, ஜூலி, ஃபாரினர்ஸ் பேர் எல்லாம் நம்ம நாய்க்கு வச்சிருவோம். ஜிம்மி எங்க அப்பா ஒரு நாயை வளர்த்திருந்தாரு, அதுக்கு பேர் சீசர்னு வச்சார். ராயனுடைய பேரே அதுக்கு வச்சுட்டாரு அவர், சீசர். சரி, இந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போறோம், எங்கேயோ வாக்கிங் போயிட்டு இருக்கோம். வாக்கிங் போகும்போது என் அருமையான ஜிம்மி, அந்த வானத்தை பார், அந்த நட்சத்திரங்களை பார், பிரமிக்கத்தக்க அதிசயம் உள்ள அந்த வானத்தை உண்டாக்குன தேவன் எவ்வளவு பெரியவர், அதை பார், இந்த மரத்தை பார், இந்த பூமணத்தின் வாசனையை பார். என் அருமையான ஜிம்மினா அது என்ன பண்ணும், நம்மளை பார்த்து கொலிக்க தான் செய்யும் இல்லையா, ஏதோ அயற்சி இருக்குன்னு தான் நம்மளுக்கு பார்த்து சொல்லும். ஏன்னா இட் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா அவங்களுக்கு, அது புரிஞ்சு கொள்ளற தன்மை அதுக்கு இல்ல. அதுக்கு என்னன்னா, ஜிம்மி அங்க ஒரு எலும்பு இருக்குது பார், அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்குது பாருன்னா அது ஓடும் அதை பார்த்துட்டு இல்லைங்களா, அதுதான் அதுக்கு புரியும். அதே மாதிரி இந்த பரலோகத்துல ஆவிக்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கடவுள் சொல்லிக்கிட்டு போகும்போது இயற்கை மனிதனுக்கு அது கொஞ்சம் கூட புரியாது. அவனுக்கு என்ன புரியும்னா, ஒரு சூட்கேஸ் ஃபுல்லா 1000 ரூபாய் நோட்டை அடிக்கிட்டு அதை திறந்து வச்சா நாக்கு ஃபுல்லா வெளியே வந்துடும் அப்படின்னு பாக்குற மாதிரி ஆயிடும். சூட்கேஸ் ஃபுல்லா 1000 ரூபாய் நோட்டை அடிக்கிற அதுதான் புரியும். இல்லனா ஒரு சூட்கேஸ் உள்ள அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ தெரியல, நல்லா பட்டு போடுவீங்களா அதுல வச்சுட்டு, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியலா அதுக்கு வச்சுட்டு அப்படி திறந்து பார்த்தா கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும் உருண்ட, அப்படி பாப்பீங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஆகுதா, ஆக மாட்டேங்குது. ஏன், இது கிரகிக்கக்கூடிய பரிசுத்தாவினாலதான் முடியும் அப்படி பண்றது. அதனால எவ்வளவு நம்ம எல்லாம் அவரை நம்பி இருக்கணும், இதை நான் போதிக்கிற ரொம்ப அவரை நம்பிதான் இதை சொல்லணும்னு வரேன், இல்லைன்னா இது புரியாது. அவர் உதவி செஞ்சாதான் முடியும். சரி, நம்ம இன்னைக்கு பார்ப்போம் 20வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். அவர் இன்னும் தொடர்ந்து அடுக்கிக்கிட்ட போறாரு, 2 கிஃப்டை சொல்லி விட்டுட்டாரு, 3வது கிஃப்டை இங்க சொல்ல போறாரு. அந்த வசனத்தை பார்ப்போம், 20வது வசனம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி 30 வாட்டி நான் படிச்சுட்டு போலாம். என்ன இந்த வசனத்துக்கு அர்த்தம் எனக்கு புரியலங்க, என்ன இதுக்கு அர்த்தம், இதனோட முழுமைய நான் சொல்றேன். நான் மாத்திரம் எந்த மனுஷனும் புரிஞ்சிக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய விஷயத்த அதுல சொல்றாரு தெரியுங்களா, அந்த வசனத்துல என்ன இதையா இப்படி ஆண்டவரே பிரீச் பண்ணணும். இதை போய் ஒரு வசனம், இது என்ன பாஷைங்க, இது பாஷை நம்ம, நான் அப்படியா பேசுவேன், மூர்த்தி நான் உன்னிலும் நீ மூர்த்தியிலும் நீங்க ரெண்டு பேர் என்னிலும் இருப்பீங்க அப்படின்னா என்ன மனுஷருக்கு பேசுற பாஷை, அப்படியா பேசுவோம் நம்ம. இயேசு வந்து மனுஷர் பாஷைக்கெல்லாம் அவர் கேர் பண்ணதே இல்லை, அவரது பாஷையே தனி, அவர் சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு அவரே ஒரு பாஷையை உண்டாக்கி விட்டார். என்ன பாஷை சொல்றாரு பாருங்க, நான் உன்னிலும் நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்த நாள்ல தெரிஞ்சுக்குவீங்க. என்ன பாஷை இது, என்ன பாஷை இது, இதனோட ஆழம் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும், எவ்வளவு கஷ்டம் இதை விளக்குறது ஆண்டவரே, இதை பரிசுத்தாவியா தான் உதவி செய்யணும். இது வந்து இதனோட அதிசயத்தை நான் சொல்றேன், இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், ஆனா நம்ம பரலோகத்துல போயும் இதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதோட இதெல்லாம் நித்திய வார்த்தைகள், இதெல்லாம் வானமோ பூமியும் போயக்கூடிய வார்த்தைகள் போவாதுன்றாரு. பரலோகத்துல போயும் புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா பரலோகத்துல போய் நித்திய 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 காலமா இதை விளங்கி கொள்ளுகிறது தான் நம்முடைய அதிசயமும் துதியும் இருக்க போறது. ஏன்னா நித்திய வார்த்தைகள் இதெல்லாம். இதை பார்த்தோம்னா 16வது வசனத்துல பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருப்பாருன்றார். அதே மாதிரி 18வது வசனத்துல நான் உங்களை அனாதைகளா விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன்றாரு. இந்த 20வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களையும் என்னையும் சேர்த்து கலந்து சிக்கி ஒரு மாதிரி கலந்து விட்ட மாதிரி ஒரு கலப்புட நிறைந்த அளவுக்கு பிரிக்க முடியாத ஒரு இணைப்புல நீங்கள் நானும் நீங்களும் ஆயிட போறோம் அப்படின்றார். ஒரு இணைப்ப பிராமிஸ் பண்றார், புரியுதுங்களா. இட்ஸ் யூனியன், யூனியன்னா ஒரு கலந்து போறது. எந்த அளவுக்கு கலந்து போறோம்னா, ஒரு தாயும் புள்ளையும் கலந்து, தாய் புள்ள இருக்குது, ஆனா அது தாயும் கர்ப்பமா இருக்கும்போது அந்த புள்ளையும் தாயும் செப்பரேட் தானே, அது செப்பரேட் ஆயிடும் இல்லையா கொஞ்ச நாள்ல. அதை ஒரு உதாரணமா கொடுக்க முடியாது. ஒரு புள்ள வந்து தாய்க்குள்ள இருக்குன்றத ஒரு உதாரணமா கொடுக்க முடியாது, ஏன்னா அது செப்பரேட் ஆயிடும். அது உதாரணம் இல்லை. என்ன உதாரணம் கொடுக்கலன்னா, ஒரு பாலும் சர்க்கரையும் கலந்து விட்டோம்னா அதை பிரிக்க முடியுமா? பாலை சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரையை திருப்பி எடுங்க அப்படின்னா பண்ண முடியுமா? இல்ல உப்பையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ண, அந்த மாதிரி பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு, பிரிக்க முடியாத ஒரு ஒரு நல்ல நூலை எடுத்து ரொம்ப சிக்கி போட்டு அதை பிரிக்கணும்னா 2 வருஷம் வேணும். அந்த மாதிரி சிக்கி பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு இணைப்பை பத்தி தான், நான் பிதாவில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்க போகிறேன்ற ஒரு இணைப்பை பத்தி ஒரு ப்ராமிஸ் பண்றாருங்க. நம்ம கடவுளோடு கிறிஸ்துவோடு ஒன்றா இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இணைப்ப அவர் ப்ராமிஸ் பண்றாரு அந்த வசனத்துல. அவங்களுக்கு அது அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் புரியுமா? அந்த நேரத்தில் புரியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட புரியாது. அவங்க மைண்ட் எல்லாம் குழம்பி போயிருக்குது. ஆனா என்ன சொல்றாரு, அதனால நீங்க எப்ப தெரிஞ்சுக்குவீங்க? இத கடைசி பக்கம் அதே வசனத்துல, நான் என் பிதாவிலும் நான் என் பிதாவில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை என்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க? அந்நாளிலே. அந்நாள் பொன்னாள் நல் நாள் என்ற மாதிரி அந்நாளிலே என்ன மாதிரி ஒரு நாள், ஓ வாட் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டே, நம்ம பாடின மாதிரி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச பிறகு ஒரு விசுவாசிக்குள்ள பரிசுத்தாவி வந்து அந்த பரிசுத்தாவி செத்த அந்த இருதயத்தை அடிக்க வச்சு இருளான அந்த கண்களை திறக்க வச்சு இயேசுக்கும் தனக்கும் பிதாக்கும் இருக்கிற உறவு என்னன்னு காமிக்கிற அந்த நாள் இருக்குதே, அது மிகப்பெரிய நாள். அந்த நாள் நமக்கு இந்த நாளா மாறக்கூடாதான்னு என்னுடைய ஜெபம். அந்த நாள் இந்த நாளா மாத்து, எங்க கண்கள் எல்லாம் தெரோம் ஆண்டவரே. அது பெரிய நாள், அந்த நாள் இந்த நாள். அது பரிசுத்தாவி வந்தாதான் முடியும், பரிசுத்தாவி செஞ்சாதான் முடியும். அந்த நாள்ல என்ன ஆச்சு, பேதுரு அப்ப பாரு உலக காரியத்தை சிந்திச்சுட்டு இருக்க, நீ சாகக்கூடாது, உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பேதுரு, இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன அட்ரஸ் விடுங்கன்னு ஓடின பேதுரு, உளறிக்கிட்டு இருந்த பேதுரு அந்த நாள்ல எந்திரிச்சு நின்னு ஒரு மகத்தான ஒரு செர்மன் அவர் கொடுத்தார். என்ன செர்மன்? பிதா யாரு, குமாரன் யாரு, அவங்க ரெண்டு பேர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரு, எதற்காக மரிச்சாரு, எதற்காக உயிர்த்தெழுந்தாரு, அது நமக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு எடுத்து தெளிவா எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணும்படிக்கு சிக்கலான குழப்பம் நிறைஞ்ச பேதுருடைய மைண்ட் என்ன கிளியர் ஆயிருச்சு அன்னைக்கு. அந்த நாளை பத்தி தான் இவர் பேசுறாரு. அந்த பெந்தகோஸ்தே நாள்ல என்ன ஆயிட்டாரு, என்ன ஆச்சு அந்த பேதுருக்கு, என்ன ஆச்சு? மனுஷனே வித்தியாசமா இல்ல, பேச்ச வித்தியாசமா இருக்கு, படிக்காத மக்கு, கையெழுத்து கூட போட முடியாத மக்கு, அது போய் இப்படி பேசுதேன், என்ன ஆச்சு அந்த பேதுருக்கு? அந்நாளிலே, அந்த நாளை பத்தி தான் இங்க சொல்றாரு. தெளிவா தெரிஞ்சிருச்சு, அந்த நாள் தெளிவா புரிஞ்சிருச்சு. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க, இது என்ன பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இயேசுவோடு ஒரு இணைப்பு, ஒரு விசுவாசிக்கு இயேசுவோடு ஒரு இணைப்பு, ஒரு ஒரு நெருங்கி இருக்கிறது. இது பழைய பாடல யாருக்குமே இல்லை. பழைய பாடல யாருமே மேசியா எனக்குள்ளேயும் நான் மேசியாக்குள்ள இருக்கிறேன்னு எந்த வசனமும் ஒருத்தனும் சொன்னதே இல்லை. இது ரொம்ப புதிய பாடல நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு இணைப்புங்க. உங்க வாழ்க்கையில என்னதான், எந்த உறவைத்தான் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம், எந்த உறவை கம்பேர் பண்ணிக்கலாம்? இந்த எல்லா கற்பனைக்கும் அப்பாற்பட்ட மிக நெருங்கிய, மிக மிக பிரியமான, மிக அந்யோன்யமாக, மிக தீவிரமான, மிக ஆழ்ந்த ஒரு முடிவில்லாத ஒரு உறவை பத்தி தான். புரியுதுங்களா? ரொம்ப நெருக்கம். எந்த அளவுக்கு நெருக்கம்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, த மோஸ்ட் நியரஸ்ட், த மோஸ்ட் டியரஸ்ட், த மோஸ்ட் ஒன்னஸ். ரொம்ப நெருக்கம் இயேசுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்குங்க. அந்த உறவை எதுக்குமே கம்பேர் பண்ண முடியாது. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் அந்த உறவை கூட கம்பேர் பண்ண முடியாது. அதை விட 1000 மடங்கு பெரிய அந்யோன்யமான உறவு யாருக்கு யாருக்கும் இருக்கு? இயேசுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கிற உறவு, ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப், ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் அவர் பேசுறாரு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அவங்க மூணு பேர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது புரிஞ்சுக்க முடியுமா? த்ரீயகத்துல இருக்கிற ஐக்கியம் நமக்கு யாருக்காவது புரிஞ்சுக்க முடியுமா? புரியாத புதிர் இல்லையா அது? அதே அதுக்கு ஒப்பிடுறாரு ஒரு விசுவாசிக்கும் தனக்கும் இருக்கிற ஒரு உறவு. புரியுதுங்களா? அது எவ்வளவு பெரிய காரியம். அதுக்கு ஒப்பிடுறாரு. புது புதிய ஏற்பாடுல அந்த பாஷையை நீங்க பாத்தீங்கன்னா, எப்பப்பாரு புதிய ஏற்பாடுல அந்த அந்யோன்யத்தை பத்தி என்ன, புதிய ஏற்பாடுல எங்கேயுமே என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் எங்க இருக்கிறீங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி வருது தெரியுமா, விசுவாசியே நீ இப்படி இருக்கிற உன் ஆசீர்வாதம் எதுக்கு வருது தெரியுமா, நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பதுனால்தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம். எங்க பாரு வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அருமையானவர்களே, நான் சில வசனங்களை சொல்ற, 2 கொரிந்தியர் 5:15 கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன் அவன் என்னவா இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான். இன்னொரு வசனம் கலாத்தியர்ல என்ன இருக்கு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதுதான் முழு புதிய ஏற்பாடும் அது போட்டிருக்குது. இன்னொரு வசனம் கொலோசியர் 1:17 என்ன போட்டிருக்குன்னா, வசனத்தை கவனிங்க, புறஜாதியார்க்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆகிய, அது கொஞ்சம் நான் எடிட் பண்ணிருக்கேன் தமிழ்ல, சரியா இல்ல டிரான்ஸ்லேஷன், புறஜாதியார்க்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆகிய உங்களுக்கு, வசனத்தை புரிஞ்சுக்காங்க, புறஜாதியார்னா யாரு, யூதர்கள், ஜென்டைல்ஸ், நம்ம தான். கொலோசியர் எழுதுறாரு, புறஜாதியார்க்குள் இருக்கிற உங்களுக்கு என்னது, தேவன் இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று தெரியப்படுத்த சித்தமானார். தேவன் இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், ஒரு மகிமை நிறைஞ்ச ஐஸ்வர்யத்தின் ஒரு ரகசியம் ஒன்னு இருக்குது, அந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கார். அந்த ரகசியம் என்ன தெரியுமா, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இது பழையற்பாடுல யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம், எந்த ஏஞ்சல்ஸுக்கும் தெரியாத மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ரகசியம். சாத்தான் நினைச்சான், இவ்வளவு சீரழிச்சு மனுஷனை போட்டுட்டோம்னா கடவுள் எப்படி அவனை காப்பாற்ற முடியும் நினைச்சான். அவனுக்கும் தெரியாது கிறிஸ்து நமக்குள்ள வந்துட போறாரு, ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மள மறுரூபம் ஆக்க போறாரு, அவனுக்கு தெரியாம போயிருச்சு. அவனுக்கும் ரகசியமா வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியத்தை பத்தி தான், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ரகசியம். அது அது ரகசியம், மிகப்பெரிய ரகசியம் அது. அதுதான் கொலோசியர்ல சொல்லப்படுது, மிகப்பெரிய ரகசியம் கிறிஸ்து நம்மளுக்குள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம, நீங்கள் எனக்குள்ளேயும், நான் உங்களுக்குள்ள, நீங்க எனக்குள்ள, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, என்ன நான் உங்களுக்குள்ள, நீங்க எனக்குள்ள, இதுக்கு ரெண்டுக்கும் நாங்க எங்க செப்பரேட் ஆகிறோம், எங்க அது செப்பரேட்டா பண்ணவே கூடாது, செப்பரேட்டா பண்ணவே கூடாது. ஏன்னா அது செப்பரேட் பண்ணாத மாதிரி ரெண்டையும் கலந்து விட்டுட்டாருங்க அவரு. இதோ இன்னமே எவனுமே பிரிக்க முடியாது, எந்த பிசாசும் பிரிக்க முடியாதுன்ற அளவுக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாக்கு. விட்டுட்டது பேர் தானே அந்யோன்யம். அது பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் அந்யோன்யம் இல்லையே. அதனால ரெண்டையும் கலந்து விட்டுட்டாரு, அதை பிரிக்கவே முடியாதபடிக்கு. அது அது வித்தியாசம் என்ன, வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது புரியவே கூடாது, அப்படியே விட்டுருங்க. அது எப்படி இருக்கும், அது அந்யோன்யமா இருக்கும், அதை பிரிக்கவே பிரிச்சு பார்க்கவே முடியாத ஒரு இணைப்பு, ஒரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு பத்தி தான் அவர் பேசுறாரு. அது பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு, அதை கட் பண்ணி செப்பரேட்டா அதுவும் இதுவும் பார்க்க முடியாத ஒரு இணைப்புல இது வைத்து விட்டார். புதிய பாட பயன்படுத்துற லாங்குவேஜ் எபேசியர் 5:30 என்ன போட்டிருக்குன்னா, நீங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு ஒரு பாடி இருக்குதான், அந்த பாடிக்கு எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கோம்னா, அந்த என் பாடிக்கு இந்த கை எவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அட்டாச் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி கிறிஸ்துவனுடைய பாடியில இணைக்கப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த பாஷை புரியுதா, அந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கான். அது வந்து சரீர பிரகாரமா இணைக்கப்படல, ஆவிக்குரிய பிரகாரமா அன்புல அந்த அந்யோன்யத்துல அவர் இணைக்கப்பட்டிருக்கிறத பத்தி தான் அவர் பேசுகிறார். எவ்வளவு அந்யோன்யம், என் கை எனக்கு எவ்வளவு க்ளோஸ் யாராவது சொல்ல முடியுமா, என் தலைக்கும் என் கை எவ்வளவு க்ளோஸ், என் கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எங்க தெரியும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் சிக்னல் எங்க வரும் தெரியுமா, என் கை கூட தெரியாது, இந்த கை கூட தெரியாது இவ்வளவு கிட்டக்குறது, இந்த வரலுக்கு தெரியும், இந்த வரலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் இங்கதான் வருங்க, இங்கதான் வலிக்கும், அது முதல்ல இங்க வந்து இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், உடனே இது போய் இங்க வந்த உடனே இது போய் அனுப்பி இதை போய் காப்பாத்து போகும். அந்த அளவுக்கு என் கை எப்படி எனக்குள்ள இணைந்திருக்கோ, அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறான், பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு அந்யோன்யம், அந்த அளவுக்கு அந்யோன்யம். புதிய ஏற்பாடு பாஷை அப்படித்தாங்க இருக்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, புதிய ஏற்பாடு லாஜிக், பைபிள் லாஜிக் என்னன்னா, நம்ம எல்லாம் ஆதாமோடு இணைக்கப்பட்டிருந்தோம். ஆதாம் பாவம் செஞ்சார் இல்லையா, அவரு செஞ்சாரு, நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கே ஏவாளம்மா பாவம் செஞ்சிச்சு, எனக்கே இந்த கஷ்டம்லாம். நீ கேட்டீங்கன்னா பைபிள் லாஜிக் எப்படின்னா, ஆதாம் பாவம் செய்யும் போது ஆதாமுக்குள்ள நீங்க இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட். அதான் பைபிள் சொல்லுது லாஜிக். அதே விதத்துல கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒருத்தர் கிறிஸ்துவோடு இந்த உலகத்துல இருந்தான் தெரியுங்களா, கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது நான் கிறிஸ்து கூட இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கான, ஆதாம் கூட எப்படி இணைக்கப்பட்டனோ அந்த மாதிரி கிறிஸ்து அவர் பிறக்கும் போது அவர் பரிசுத்தமா வாழ்ந்தார் இல்லையா, அந்த பரிசுத்தமா நானும் அவர் கூட வாழ்ந்திருக்கிறேன், அந்த மாதிரி இணைக்கப்பட்டு விட்டேன். அவர் கெத்செமனேல பாடுபடும் போது அவருக்குள்ள நான் இருந்தேன், அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவருக்குள்ள இருந்த நான் அந்த தண்டனையை நான் அனுபவிச்சேன். பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்ன்னு அவர் கதறும் போது அந்த தண்டனையை நானும் அவருக்குள்ள இருந்து அனுபவிச்சேன். அது மாத்திரம் இல்ல, என்ன விசேஷம் தெரியுங்களா, அவர் உயிர்த்தெழுந்த போது நானும் உயிர்த்தெழுந்தேன். அவர் போய் பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது நானும் அவர் கூட பரலோகத்துல போய், இப்ப என்னுடைய பொசிஷன் எங்க தெரியுமா, பரலோகத்துல அவர் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அவரோடு இணைக்கப்பட்டதுனால, அவரோடு இணைப்பானதுனால அவர் கூட நானும் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என் கால் தான் இங்க இருக்குது, என் மனசு, என் சிந்தனை, என் இயேசு கூட இருக்குது. அவர் அங்ககிறார், அங்கதான் என் மனசு இருக்குது. அவரோடு இணைக்கப்பட்டது, அந்த இணைப்பு வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வசனத்தை படிப்போம், எபேசியர் 1:7. நான் சொன்னது வருது பாருங்க, அதுல எபேசியர் 2:1-7 வரைக்கும். படிங்க, 1:7 வரைக்கும் படிக்கலாம்.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வளர்த்தத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயற்று அதிகார பிரபுவாகிய ஆதிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாத்தினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி
சாவடிச்சிட்டாராம். அவர் செத்தும் போது நம்மளும் செத்துட்டோம், அவர் கல்லறையில நம்மளும் போயிட்டோம், அப்புறம் எந்திரிச்சு அவர் உயிர்த்தெழுந்த மாதிரி நம்மளும் உயிர்த்தெழுந்துட்டோம். அவர் போய் பரலோகத்துல உட்காந்துக்கிற மாதிரி இப்போ என் பொசிஷன் எங்க தெரியுமா, பரலோகத்துல ஒரு விசுவாசி வாழ்கிற ஒரு விசுவாசியுடைய பொசிஷன் அங்கதான். எனக்கு சீட் அங்க கிடைச்சாச்சு, நான் வாழ்றதுதான் இங்க வாழ்றேன், என் மனசெல்லாம் அங்க இருக்கணும், என் கால் தான் இங்க இருக்கும். இந்த பூமிக்கு வெறும் கால் தான் கொடுக்க முடியும், அழிய போற பூமி இதுல எல்லாம் என் மனசெல்லாம் நான் வைக்க முடியாது, என் சிந்தனை இருதயத்தெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா என் பொசிஷன் அங்க வச்சிருக்காரு, என்ன அதான் என் பொசிஷன். அப்படிதான் ஒரு விசுவாசியை பத்தி சொல்லப்படுது. அதுல இன்னொன்னு ஒரு வசனம் தெரியுங்களா, இது எவ்வளவு பெரிய மகத்துவங்க, எவ்வளவு பெரிய மகிமன். யாருங்க கிறிஸ்து? ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன். அவரோடு நான் என்ன பண்ணப்பட்டேன், பிரிக்க முடியாத அளவுக்கு இணையப்படப்பட்டேன். எல்லா நாமத்தை உடைய உயர்ந்த நாமம், எல்லா முழங்கால்களும் முழங்கி அவர் தான் கர்த்தர்னு அறிக்கை எடுக்கிற பேர்பட்ட தேவனோடு இணைக்கப்பட்டேன்னா எவ்வளவு பெரிய டிக்னிட்டி எனக்கு, எவ்வளவு பெரிய உயர்வு எனக்கு. யோசிச்சு பார்க்க முடியுமா? இன்னொரு வசனத்துல ரெவலேஷன் 3:21 என்ன சொல்றாங்க கவனிங்க, எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுது பாருங்க. நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல் நான் ஜெயம் கொண்டு என்ன ஆயிடுச்சு, பிதாவினுடைய சிங்காசனம் அவர் கூட உட்கார்ந்துட்டேன். நான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இது விசுவாசத்தை பத்தி சொல்லுகிறது. விசுவாசம் மாத்திரம்தான் ஜெயம் கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எந்த அளவுக்கு இணைப்புனா, பிதா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு சிங்காசனத்துல, அவர் மாத்திரம் தான் அந்த சிங்காசனத்துல உட்கார முடியும். அது கூட யார் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? இயேசு அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் உட்கார போறது யாரு தெரியுமா? நான் உட்கார போறேன்னா, ஒரு விசுவாசி உட்கார போறேன்னா. ஏன் தெரியுமா? பிரிக்க முடியாத இணைப்பு. சிங்காசனத்துல கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நில்லுப்பா கொஞ்சம், இது சிங்காசனம் இங்க வரக்கூடாதுன்னு இல்ல, இங்க கூட நீ உட்கார போற, ஏன்னா உன்னையும் பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கும். சிங்காசனத்துல கூட எனக்கு இடம்னா என்னங்க இது இணைப்பு, என்னங்க இது உயர்வு? சிங்காசனம் கூட நம்மள பிரிச்சு வைக்க போறதுல எவ்வளவு அந்த அளவுக்கு இணைக்கப்பட்டுட்டே நீ, நான் உன்னையும் செப்பரேட்டே இல்ல, உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னும் போது இந்த உலகத்துல எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், எனக்கு அந்த கவுன்சிலர் தெரியும், மாரிமுத்து எம்எல்ஏவை தெரியும், நஞ்சப்பாவை தெரியும்னு சொல்லி உலகத்துல என்ன தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா? சிங்காசனத்துல உட்காருவதற்காக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற உயர்வு என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது 1000 ரூபாய் நோட்டு தானா பெருசு? நமக்கு அப்பதான் தெரியுது 1000 ரூபாய் நோட்டு தான் பெருசு. எனக்கு அதெல்லாம் இப்ப பெருசா, இது ரொம்ப பெருசா தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். எனக்கும் அப்படிதான், 1000 ரூபாய் நோட்டுங்க கட்டு தான் பெருசா தெரிஞ்சு ஒரு காலத்துல. இப்ப இது ரொம்ப பெருசா தெரியுதுங்க எனக்கு. அது பெருசுத்தாவிதான் கொஞ்சம் கண்கு, நமக்கு எல்லாருக்கும் இதுதான் பெருசா தெரியணுங்க. என்ன இந்த உலகத்துல இருக்கு? அழிய போது இல்லையா எல்லாமே? எவ்வளவு பெரிய உயர்வு. சரி, அவரோடு அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால என் கையை மேல எனக்கு எவ்வளவு கவனம் இருக்கணுங்க. என்னுடைய வலி, என்னுடைய வேலை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய பாரம், அவரோடு அந்த அளவுக்கு நான் இணைக்கப்பட்டிருக்கேன்னா அவருக்கெல்லாம் தெரியாது, அவரெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாரு. என் மேல எவ்வளவு கரிசனம் கொண்டிருப்பாரு, உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அளவுக்கு விசுவாசியா இணைக்கப்பட்டிருக்கும் போது என் கையுடைய வலி யாருக்குங்க? என் வைஃப்க்கா தெரியும், ஓரளவுக்கு தெரியும், ஆனா ரொம்ப யாருக்குங்க தெரியும்? எனக்கு தானே தெரியும், எனக்கு தானே தெரியும். அப்படி இருக்கும்போது எவனாவது என்ன தொட்டானா, எவனாவது என்ன தொட்டானா, எனக்கு ஏதாவது ஆச்சுனா அவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ. யார் அங்க தொடறான்? அவன் கிறிஸ்துடைய சரீரத்தை இல்லையா தொடறான்? சும்மா இருக்கும் அவன் விடுவாரா? அவரு ஒரு ராணிய போய், ஒரு ராஜா போய் ஒரு ராணி அவனாவது ஏதாவது பண்ணானா விடுவாரா? விடமாட்டார் இல்லையா? அவரு விட்டாலும் விடுவார். என் கைய எவனாவது ஏதாவது, என் கண்ணை ஏதாவது எவனாவது செய்ய வந்தானா நான் விடுவேனா? சும்மா விடவே மாட்டேன். அவனுடைய சரீரமா நம்ம, அவனுடைய சரீரமா நம்ம. ஒருத்தர் ஒரு துறை இருந்தாரு, ஒரு துறை குதிரையில உட்காந்துகிட்டு போய் அங்க இங்க போய் எங்க கிறிஸ்தவங்க வெளியே கொண்டு வாங்க, அவங்களை ஒரு கெதி பண்றேன்னு வந்தாரு துறை குதிரையில உட்காந்துகிட்டு. அவர் பேர் சாலுன்னு வந்தாரு. ஒரு நாள் கொடுத்தாரு பாருங்க, அடி குதிரையிலயா உட்காருன்னு ஒரே அடி கீழே உழுந்து மனுஷன் கண்ணு மண்ணு தெரியாம உழுந்துட்டாரு. சால் சால், யார துன்பப்படுத்துகிற, யார தொடர நீ? அப்படின்னு கேட்டார். அப்படிதான் பண்ணுவாரு இயேசு பிள்ளைகளை. இயேசு இணையப்பட்ட அந்த இணைப்பு அவர் விடமாட்டார். அவருடைய சரீரம் தாங்கவே முடியாது அவர்னால. என் கண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்குவேன் நானு? தாங்கவே மாட்டேன். இதுல பெரிய 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 பாக்கியம் என்ன, ஆசீர்வாதம் தெரியுங்களா? கிறிஸ்து போய் அவருடைய ஒரு விரல இழந்துட்டு இல்ல ஒரு கையை இழந்துட்டு போய் பரலோகத்துல சந்தோஷமா இருப்பாரு. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் என் கையிலிருந்து ஒருவனும் பிரித்து கொள்ள முடியாது. அந்த இணைப்பு நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுது தெரியுங்களா? ஒருபோதும் ஒரு விசுவாசி நரகத்துக்கு போகவே முடியாது. ஒருபோதும் ஒரு விசுவாசி வந்து, உண்மையான விசுவாசி கிறிஸ்துவோடு பரலோகத்துல இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய அந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்காங்க, பிரிக்க முடியாத அளவுக்கு, கையில இருந்து எடுக்கவே முடியாதுன்றாரு. அந்த அளவுக்கு இணைப்பு இருக்குது. இதெல்லாம் புரியுதுங்களா? பரிசு தாவிதான் புரிய வைக்கணும், என்னால ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். இப்படி இதெல்லாம் கேட்ட விசுவாசியே, இதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம இல்லைங்களா? எந்த அளவுக்கு நீ இணைக்கப்பட்டிருக்க, என்ன பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் நீ பிறந்ததே சார்த்தகம். அந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு விசுவாசிகளா கிடைத்திருக்கிற விசுவாசியே, கிறிஸ்துவோடு பிரிக்க முடியாத இணைப்புல சேர்ந்த விசுவாசியே, நீ போய் ஒரு பாவம் செய்யறது எவ்வளவு அக்கிரமோன்னு உனக்கு தெரியுதா? ஏன்னா கிறிஸ்துவோடு அந்த அளவுக்கு நீ இணையப்பட்டிருக்கிறதுனால பிசாசு பேச்ச கேட்டு ஒரு பாவம் செய்யறதுன்னா அது என்னன்னு தெரியுதா? என்ன அது? எவ்வளவு அட்டூழியம், எவ்வளவு அராஜகம், எவ்வளவு அது பரிசுத்த குலைச்சல். கிறிஸ்துவோட அங்கத்தை எடுத்துட்டு போய் பாவம் செய்ய வைக்கிறோம்னா எவ்வளவு பெரிய பயங்கரம் அதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம பாவம் செய்யும் போது என்னத்தை பாவம் செய்ய வைக்கிறோம்? கிறிஸ்துவுடைய அங்கத்தை போய் பாவம் செய்ய வைக்கிறாங்க. அதனால அது சகிக்கவே முடியாது, அது வியக்கத்தக்க அதிசயம். சகிக்க முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி போய் ஒரு பாவம் செய்யறது தான், தொடர்ந்து பாவம் செய்யறது தான். ஏன் அவன் என்ன பண்றான்? கிறிஸ்துவுடைய அங்கத்தை போய் பாவத்துல செய்ய வைக்கலாமா? நீ அது செட்டே ஆகுமா? எங்கேயாவது பாவம் இல்லாத கிறிஸ்துங்க அவரை போய் பாவத்துல செய்ய வைக்கிறதா? இத மிரண்ட பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 6:15, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவுடைய என்ன அவயவங்கள்னா அவருடைய பார்ட்ஸ், உங்களுடைய பாடி அதுதான். உங்களுடைய பாடி என்ன? கிறிஸ்துவுடைய அவயவங்கள். நீ ஒரு விசுவாசியா கிறிஸ்துவோட அவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கிற பாடியா இருக்கும் போது, அப்படி இருக்க நான் கிறிஸ்துவுடைய அவயவங்களை வேசியுடைய அவயவங்களோடு சேர்க்கலாமா கேக்குறாரு அவரு. நீ ஒரு கிறிஸ்துவுடைய பாடி இல்லையா, அதை தூக்கிட்டு போய் பாவம் செஞ்சு பிசாசோடு, பிசாசு பேச்ச கேட்டு வேசியுடைய அவயவங்களோடு சேர்க்கலாமா? அது தகுமா? எங்கேயாவது ஒரு காலம் அப்படி ஆகக்கூடாதுன்ற, செய்யவே கூடாது. இவ்வளவு அளவுக்கு நம்ம இணையப்பட்டிருக்கிறோம்ன்ற ஒரு உணர்வு இருக்கும் போது பாவம் செய்யணும், பாவ ஆசை நமக்கு வருதுன்னா நமக்கு என்ன தெரியணும் செய்யணும்? நம்மள மாத்திரம் இல்லைங்க, கடவுளையே இழுத்துக்கிட்டு போகிறோம். ஒரு அவயவமா அந்த அளவுக்கு இணைந்தப்பட்டதுனால பாவம் செய்யும் போது என்ன செய்யறோம்? அதையும் சேர்த்து விடுறோம். அது சகிக்கவே கூடாத ஒரு காரியம். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுதான் அந்த வசனத்துல வருது. ஓரளவுக்கு தான் நான் சொன்ன மாதிரி சொல்ல முடியும். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, அந்த பெரிய பாக்கியத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எப்படி வருதுன்னு திருப்பி சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்ன்றத திருப்பி அதை ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்றார். 21வது வசனத்துல, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது யாரு? என் கற்பனைகளை கை கொண்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. அதுதான் ஸ்டெப் இந்த பாக்கியத்துக்கு. இந்த அளவுக்கு இயேசுவோடு இணையப்பட்டு அந்த சிங்காசனத்துல உட்கார்ற அளவுக்கு உயர்வு கிடைக்க போறது யாருக்குன்னா, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு. முதலாவது அவர் கற்பனைகளை பெற்றுக்கொள்ளுகிற மக்களா நம்ம இருக்கிறோமா? பெற்றுக்கொள்றதுன்னா என்ன? அவர் வேதத்தை நம்ம இருதயத்துல அவ்வளவு அளவுக்கு படிச்சு 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 அவர் வேதத்தை இருதயத்துல நிரப்புற மக்களா இருக்கணும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, அது பெற்றுக்கொண்டு மாத்திரம் இல்ல, அது ஆழமா புரிஞ்சுக்க பாக்கணும். ஏன்னா அது ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கை கொள்ள முடியும் இல்லைங்களா? ஒரு மேல் பார்வை அதை படிச்சுக்கிட்டு இருந்தா என்ன கை கொள்ள முடியும்? அது ஆழமா புரிஞ்சுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவர்களே, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? என் பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார் அப்படின்றார். என் பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார், அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. பிதா போய் அவனிடத்தில் அன்பா இருப்பார். பிதாவுடைய நோக்கம், அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? குமாரனை மகிமைப்படுத்தணும். குமாரன் எப்ப பார் மகிமைப்படணும்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகமே உண்டாக்குனது, இந்த உலகத்துல எல்லா காரியம் நடந்தது, உலகத்துக்கு உண்டாதே தெரிந்து கொண்டது, சில பேர் மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு என்ன நடக்கு தெரியுமா? இந்த உலகத்துல டிராமா, பிதா குமாரன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, குமாரன் எவ்வளவு பிதா மேல அன்பு வச்சிருக்காருன்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஃபுல்லாவே நடக்குது. அதுல எல்லாம் நம்ம வரோம் ஆக்டர்ஸா, ஆனா அதுல நோக்கம் என்ன? பிதா குமாரன் அன்பு உரையாடல் தான் இது இந்த உலகமே. அப்படி இருக்கும்போது குமாரன் அன்பு செய்கிற ஒருத்தர் பிதா அன்பு செய்யாம விடுவாரா? என்ன அன்பு செய்வார், என்ன நேசிப்பார் பிதா அன்பு செய்வாருன்றதான் நம்ம பாக்குறோம். அவருக்கு நம்மள எல்லாம் தெரிந்து கொண்டதுனால அவர் அன்பு செய்யறாரு, நம்மள எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறதுனால அவர் அன்பு செய்யறாரு. ஆனா உண்மையா அவருடைய வசனத்தை கீழ்படுகிற பிள்ளைக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளை அன்புதான் செய்யறோம், ஆனா அந்த புள்ள நம்ம பேச்ச கேட்கிற பிள்ளைகளா, வசனத்தின்படி நடக்கிற பிள்ளையா இருந்தா நம்ம அன்பு எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம பிள்ளைய அன்பு செய்யறோம், அது தப்பு செஞ்சுனா என்ன பண்ணுவோம், அன்பு செய்யறதுனால உதப்போம் அடிக்குவோம். அதே மாதிரி தான் நம்ம அவர் வசனத்தின் அவர்னால தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் பிள்ளைய ஆயிட்டதுனால அவர் வசனத்தை கீழ்படியில்னா அடிக்குவாரு உதைக்குவாரு. நம்ம பராமரிப்பின் மூலமா சிக்ஷைகள் நமக்கு வரும். ஆனா ஒரு வசனத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நம்ம இருந்துட்டோம்னா என்ன ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு பராமரிப்பின் மூலமா நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்குங்க, நல்ல ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் அவர் வசனத்தின்படி கீழ்ப்படுகிற மக்களுக்கு. இல்லைன்னா உதச்சி அடிச்சு ராட வச்சுங்கிறாரு அப்பா, அவர் உதச்சுதான் சரி பண்ணணும் சில பேர். ஆனா அவர் வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சோம்னா என்ன நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை, எவ்வளவு அருமையா இருக்கும் வாழ்க்கை. அதுதான் அவர் சொல்ற, என் பிதா அவனை நேசிப்பார், பிதா அவனை நேசிப்பார். சரி, நானும் அவனை நேசித்து நான் என்ன பண்ணுவேன்றாரு, இருபத்தி ஒண்ணுல அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது என்ன வெளிப்பாடு, இத பத்தியே நான் செர்மன் எடுக்கணும். ஆகவே நான் அது பரிசுத்தாவித்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விட்டுறேன். ஒருத்தனை நம்ம யாராவது ரொம்ப நேசிக்கிறோம்னா அவங்களுக்கு என்னங்க செய்வோம், நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நம்மளால எவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் அவங்களுக்கு பெஸ்டானதை கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இயேசு தன்னை நேசிக்கிற மக்களுக்கு அவர் என்ன செய்யறாருன்னு தெரியுங்களா, தன்னை வெளிப்படுத்த போகிறார், தன்னை வெளிப்படுத்த போகிறார். அவரை நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த நேசத்தை எப்படி காட்டணும், அவர் வசனத்தை கீழ்படிக்கிற விதத்துல, சும்மா நேசிக்கிறேன் லவ் யூன்னு சொல்றதுல இல்ல, அவர் வசனத்தை கீழ்படிக்கிற விதத்துல காமிக்கும் போது தன்னை வெளிப்படுத்துகிறாருன்றார். அது என்ன நமக்கு தெரியுமா, அவர் நேசிச்சு பாருங்க, அவர் வசனத்தை கீழ்படிஞ்சு பாருங்க, இயேசு பார்க்க முடியும் உங்களால, கண்களால இல்ல ஆத்ம கண்களால உங்க கூட இருக்கிறத உங்களால நடந்து வர்றத உங்களால பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம் கவனிங்க, ஏன் அப்படின்னா தன்னை நேசிக்கிற அவர் வசனத்தை கீழ்படியும் போது தான் நம்ம ஆத்ம கண்கள் திறக்கப்படுது. அந்த வசனத்தை கீழ்படியாத அவங்களுக்கெல்லாம் அது புரியாது, அது விளங்காது, அது இயேசுவும் பார்க்க முடியாது. அவர் வசனத்தை கீழ்படியும் போது தான் அது நடக்குதுன்னு பாக்குறோம். சரி, அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். இஸ்காரியாத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இஸ்காரியாத் அல்லாத யூதா, ரெண்டு யூதாஸ் இருந்தாங்க அவர் கூட, இன்னொரு யூதாஸ் இவரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு கேள்வி வந்துருச்சு அவருக்கு, என்ன இயேசு வரப்போறாரு எங்களுக்கு வெளிப்படுத்த போறாருன்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் வரும்போது சரீர பிரகாரமா யோசிச்சுங்கிறாரு, அவர் வரும்போது எல்லாரும் அவரை பார்க்கத்தானே போறாங்க, ஒருத்தர் இயேசு இங்க வந்தாருன்னா நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். இவர் என்ன உலகத்துக்கு வெளிப்படுத்தாம எங்களுக்கு வெளிப்படுத்துறது, அவர் ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க நம்மள மாதிரியே சிந்திக்கிறாரு பாருங்க, அவரு ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கல. அவரு நீ வந்தீங்கன்னா நாங்க எல்லாருமே பாத்துற போறோமே, உலகமும் பார்க்க போகுது உண்மையும் பார்க்க போகுது, ஏன் எப்படி சொல்றீர் நீரு, எங்களுக்கு புரியலையா இது. அவருக்கு குழம்பிருச்சு, நமக்கும் இந்த கேள்வி அதான் வருது, ஏன் உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்த மாட்டேன்றாரு. திடீர்னு ஒரு பெரிய உருவத்துல வந்து இயேசு நான் தான் காமிச்சிட்டார்னா எல்லாருக்கும் பாக்குற மாதிரி ஆயிராது, எல்லாரும் இயேசுவ நம்பிட மாட்டாங்க. ஏன் உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்த மாட்டாரு, எங்களுக்கு மாத்திரம் ஏன் வெளிப்படுத்துறீரு, ஏன் உங்களுடைய விசுவாசிங்களுக்கு மாத்திரம் வெளிப்படுத்துகிறீரு, அதான் ஒரு கேள்வி. அது அருமையான நேசர் பதில் சொல்றாரு அவங்க தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போது, என் அருமையான மக்களே, அவர் அதுல அடுத்த வசனத்தை பதில் சொல்றாரு பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். இது 23 வசனத்தில் வருது. இதே அதிகாரத்தில் 21 வசனம் என்ன சொல்லுது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். திருப்பி 15 வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். ஒரு 10 வசனத்துக்குள்ளேயே ஒரே காரியத்தை 3 வாட்டி இயேசு திருப்பி 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 சொல்றாருன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. உங்களுக்கு தெரியல, 3 திருப்பி, 1 அவர் சொன்னாலே போதும், 3 திருப்பி எவ்வளவு ஆழ்ந்த சத்தியங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுல 3 சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கார். என்ன சொன்னதே சொல்றீங்க அப்படின்னா, இதுதான் பாக்கியத்துக்கு வழி, இதுதான்டா வழி, நீ எதோ தேடிக்கிட்டு இருந்தா முடியாது, என்ன அன்பு செய்யறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முடியாது. அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பாவம் நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு ஒண்ணுமே அனுபவிக்காம உலகத்திலயும் பாதி அறகுறியா இங்கேயும் பாதியா ஏன் இப்படி வாழ்ற? என்ன உனக்கு விஷயம்னா, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு தான் இது விஷயம். மூணு வாட்டி அதை சொல்லியிருக்காரு பாருங்களேன், என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். அவருக்கு இயேசு அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி எப்படி சொல்றாருன்னா, என் நண்பர்களே, நாங்க எப்படி வெளிப்படுத்த போறோம்னா, யாருக்கு வெளிப்படுத்த போகிறோம்னா, என்னை நேசிச்சு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவங்களுக்கு தான் வெளிப்படுத்த போறோம் எங்களை. அது உலகம் செய்யுமா? உலகம் செய்யுமா? இயேசு பேச்ச கேட்டு அவர் கற்பனைகளை கை கொள்றது ஒருபோதும் செய்யாது. அவங்களுக்கு தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அப்படி கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவங்க ஆத்ம கண்கள் தான் திறக்கப்படும். அவங்க தான் எங்களை பார்க்க முடியும். மத்த அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க பேசுறது வந்து ஆவிக்குரிய வெளிப்பாடை பத்தி அவர் பேசுறார், புரியுதுங்களா? உலக பிரகாரமான வெளிப்பாடு, உலக பிரகாரம் எல்லாரும் பாத்துருவாங்க, எல்லாருக்கும் வெளிப்படுறோம். இவர் ஆவிக்குரிய வெளிப்பாடை பத்தி பேசுகிறதுனால தான் அது அங்க அப்படி இருக்கிறது. சரி, இது ஆவிக்குரிய உணர்வு, என் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற, அதுதான் சாவி, அதுதான் சாவி. எவ்வளவு முக்கியம் தெரியுதுங்களா? பைபிளை படிச்சு, பைபிளை தியானிச்சு, பைபிள்ல நம்ம நல்லா வளர்ந்து அதை கை கொள்ளுகிற மக்களா இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு ப்ராமிஸ் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். லோக்கா 6:46 என்ன சொல்றாருன்னா, என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்மளும் அவரை போர்ச்சு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்ல. என் வசனத்தை கை கொள்ளுகிறவனே, என் வசனத்தை கை கொள்ளுகிறவனே அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றாரு. இயேசு மேல உண்மையான அன்பின் விதை நமக்கு இருக்கும்போது அவர் வார்த்தைகளுக்கு கீழ்படிக்கிற கனி நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அவர் வார்த்தைகளுக்கு கீழ்படியாத காரணம் என்ன? அவர் மேல அன்பு இல்லாததுனால, அவர் மேல அன்பு இல்லாததுனால. எப்ப பாரு ஒரு பர்ஃபெக்ஷனை பத்தி சொல்லுங்க, எப்ப பாரு ஒன்னும் தப்பு செய்யாம, எப்ப பாரு ஒரு வசனத்தையே நான் கை கொள்ளுகிறேன்றத பத்தி அவர் அங்க சொல்லல. ஒரு சில நேரங்களில் நம்ம தவறதான் செய்யறோம், ஒரு சில நேரங்களில் தவறதான் செய்யறோம். அந்த நேரத்தில் நம்ம மேலேயே அவமானம், வெக்கம், கோபம் வந்து, ஏன் நம்ம உள்ளத்தின் ஆசை என்ன, எப்போ பாரு இயேசு பேச்ச கேட்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் பத்தி சொல்றாரு அவர். எப்போ பாரு இயேசுடைய வார்த்தைகள், எப்போ பாரு அவர் வசனத்துக்கு கீழ்படியணும், அதான் என் வாழ்க்கை நோக்கம். இருக்கிற மக்களா நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும், என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன், எங்க நான் உங்களை வெளிப்படுத்துவேன். சரி, இதுல அதுல இன்னும் ரெண்டு ஆசீர்வாதங்களை சொல்றாரு அதே வசனத்துல. 23 படிப்போம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து. அங்க நான் போடல, என்ன போடுறது? நாங்கள். நாங்கள்னா யாரு? ரெண்டு பேர். யார ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு இருக்காரு? பிதா, குமாரன். நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? நாங்க வரப்போறோம், நாங்க ரெண்டு பேரும் வரப்போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? கெட்ட குமாரன் மனம் திரும்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது என்ன ஆச்சு? கொண்டிகை, கொண்டாட்டம் ஏற்படல. அதுக்கே அந்த பரலோகமே சந்தோஷம், கொண்டாட்டம்னா ஒருத்தன் அவருடைய வசனத்தை கேட்டு நடக்கிறவனுக்கு கெட்ட குமாரன் அவரை தேடி போக வேண்டியதில்ல, இவங்க ரெண்டு பேர் அவனை தேடி வருவாங்களா? இது விஷயம் புரியுதுங்களா? இவங்க, நாங்கள் அவனை தேடி வருவோம், நாங்கள் அவனிடத்தில் வருவோம். நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா, நான் சின்ன வயசுல எல்லாம் எனக்கு அப்படி இருக்கும், தூங்க கூட மாட்டேன், நாளைக்கு வருவாங்களே, நாளைக்கு வருவாங்களே, நாளைக்கு வருவாங்களே, வருவாங்களே, வருவாங்களேன்னு. பிதா குமாரன் நம்ம கிட்ட வருவாங்கன்னா என்னங்க அது விஷயம்? ஆபிரகாம் கிட்ட வந்தாங்க மூணு பேர். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? முகம் குப்புற உளுந்து, கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல சாப்பிட்டு போயிருங்களேன், ஒரே ஒரு வாரத்தை சாப்பிட்டு போயிடுங்களேன், தயவு செய்து உங்களை கெஞ்சுறேன்னாரு. சரி போட்டோன்னு சொல்லி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. கோடி 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 ஜனங்க கடவுளை பார்க்கணும்னு எப்படி தேடுதுங்க தெரியுங்களா? இந்த உலகத்துல கல்ல போய் திருப்பதி தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுங்களா நடந்து போறதுக்கு? என்னத்த போய் பாக்குறாங்க? தரிசனம். என்ன தரிசனம்? அது கருப்பா சிங்கமா ஒரு கல் இருக்கும், அதை போய் தரிசனம் பாக்குறதுக்கு 5 மைல் நடந்துகிட்டு லைன்ல நின்னுகிட்டு வேர்த்து போய் பார்க்க போதுங்க. ஹஜ்ஜுன்னு ஒரு யாத்திரம்னு சொல்லி மெக்கா, அதெல்லாம் பொய்யான கடவுளுங்க. உண்மையான அந்த மிக ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னதத்துல இருக்கிற ராஜாதிராஜன் யாருமே அண்ட முடியாத அந்த கடவுள் போய் நானும் என் பிதாமும் ஒருத்தனை தேடி வருவோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். என்ன ஒரு பாக்கம், ஒரு மினிஸ்டரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன மாதிரி ஒரு பேர் வந்துடும், என்ன மீடியாலாம் வந்துடும் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே என்ன ஒரு என்ன ஒரு மவுஸ் நமக்கு, பிரைம் மினிஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, நியூஸ் பேப்பர்லாம் நம்ம பேர் வரும், பெருசா நம்ம அட்ரஸ் கிட்ரஸ் எல்லாம் வந்துடும். ஆனா அவங்க வந்துட்டு போறதுனால நம்ம வீடு ஏதாவது மாறுமா? ஆனா இவங்க வராங்களாம், இவங்க வராங்களாம், பாருங்களேன் இவங்க வரேன்னு போட்டிருக்கு. கடவுள் வரும்போது ஒரு ஏழையா இருக்கலாம், நம்ம ஒரு பணம் படிக்காதவனா இருக்கலாம், நம்ம வசதி இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் வரமாட்டேன்றாரா, யார்கிட்ட வருவேன்றாரு, என்னை நேசித்து என் வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் என் பிதா அன்பா இருப்பார், என் பிதாவும் நானும் அவங்கிட்ட வருவோம். என்ன ஒரு ஆசீர்வாதம், வந்துட்டு உடனே ஜூட் சொல்லிடுவோன்றாங்களா, உடனே போயிருவோன்றாங்களா, என்ன சொல்றாங்க பாருங்க, அவனிடத்தில் வந்து என்னது அவனோட வாசம் பண்ணுவோம், வாசம் பண்ணுவோம். இதை நான் யோசிச்சு 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 ஒரு நல்ல ஒரு சாக்லேட் இருந்துச்சுன்னா கடக்க கச்சி சாப்பிட மாட்டோம், அப்படி சாப்பிடுவோம் இல்ல, அதை நாக்கு உள்ள வச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுவோம். இதை டேஸ்ட் பண்ணி நான் பார்த்தேன், எனக்கு என்ன உற்சாகம் கொடுத்துச்சு தெரியுங்களா, இந்த உலகம் ரொம்ப அட்ராக்ஷன், ரொம்ப அட்ராக்ஷன். இந்த உலகம் ஐஸ்வர்யம் ரொம்ப அட்ராக்ஷன், பாவங்க ரொம்ப அட்ராக்ஷன், இச்சைகள் ரொம்ப அட்ராக்ஷன், அப்படி ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஒரு ஒரு வழியில நடந்து போனா மனசு செதறாம பாவ சிந்தனை இல்லாம போக முடிய மாட்டேது, ரொம்ப பவர் இருக்கு இந்த உலகத்துக்கு. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு இதுதாங்க ரகசியம், என் வசனத்தின்படி ஒருத்தர் நடந்தான்னா அவர் எனக்குள்ள வந்து அந்த இச்சைகளை அந்த பாவங்களை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் சிலுவையில் அறிஞ்சு அதெல்லாம் காப்பாத்திக்கிட்டு என்ன பாதுகாத்துக்கிட்டு அவர் வசனத்தின்படி வச்சுக்கிட்டேன்னா அவர் வந்து எனக்குள்ள வாசம் பண்ண போறாருன்றது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்குது அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு. அந்த மாதிரி பாவத்துல நான் இருக்கக்கூடாது. ஏன் அவர் வந்தார்னா என்ன ஆகும், ஒரு மனுஷனுக்குள்ள யோசிச்சு பாருங்க என்ன ஆகும், அவர் வந்தார்னா அதானுங்க சொர்க்கம். சொர்க்கம் என்னங்க, பிதா குமாரன் இருக்கிறதான சொர்க்கம். அவர் வந்து எனக்குள்ள வந்துடுறாருன்னா அவர் வந்து என்னுடைய இதை போய் என்ன பண்ண போறாரு, வீடு அவருடைய லாட்ஜா பண்ணிக்க போறாரு, என்னுடைய பாடி அவருடைய லாட்ஜா ஆயிடுச்சுன்னா அவர் லாட்ஜுக்கு ஃபீஸ் கொடுக்காம விடுவாரா, ஃபீஸ் கொடுக்க விடுவாரா, என்ன அவர் தொட்டதெல்லாம் தங்கமாகும் இல்லையா. யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி மனுஷனா நான் மாறிடுவேன் நினைக்கிறீங்க, எங்க என் மனசுல எங்க இருள் குதோ அங்க ஒளி பிரகாசிக்கோங்க, எங்க குளிரும் இல்லாம அனலும் இல்லாம உள்ளுக்குள்ள ஜீவனும் இல்லாம எப்பவாறு பேதையா சோகமா இருக்கிற மனுஷன் கொழுந்து விட்டு எரிஞ்சு ஒரு கீசர் மாதிரி ஹீட் ஆயிட மாட்டேன் நானு, கீசர் சூடாகிற மாதிரி சூடை ஆஃப் ஆயிடும், பல்படுற அளவுக்கு சூடாயிட மாட்டேன். அவர் உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னா எனக்குள்ள இருந்து என் வாயில எல்லாம் சிந்தனை எல்லாம் வருகிறது, சூடு தண்ணி பரவாது. அவர் உள்ள இருந்தாருன்னா என்னங்க ஆகும், நான் பேசுற இந்த மாதிரி இருக்காது என் மெசேஜ் எல்லாம், அப்படியே பேசினேன்னா கொதிக்க வரும் தண்ணி உள்ள இருந்து, கீசர் வெளியே தண்ணி வர மாதிரி அவர் உள்ள வந்துட்டாருன்னா என்ன ஒரு பாக்கியம். உள்ளுக்குள்ள வியாகுலம் இருக்கிற மனுஷங்க நம்ம சமாதானம் எப்படி வந்துடும், உள்ளுக்குள்ள வெறுப்பு கசப்பு இருக்கிற மனுஷருங்க எவ்வளவு அன்பு உள்ளுக்குள்ள நிரம்பிடும், சோகம் இருக்கிற மனுஷருங்க என்ன சந்தோஷம் வந்துடும், உள்ளுக்குள்ள எல்லாமே கனெக்ட் பண்ணி விட்டு ஒரு ஹார்மோனியம் அடிக்கிற ஒரு மியூசிக், அதனாலதான் அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு என்ன ஆகும், வாயில இருந்து சங்கீதங்களோ ஞான பாட்டுகளோ இந்த உள்ளுக்குள்ள எப்ப பாரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கோங்க, எப்ப பாரு ஆனந்தத்துல சந்தோஷத்துல உலகத்துல என்ன நடந்தாலும் மகாபெரிய இன்பத்துல அவங்க இருப்பாங்க. ஏ நானும் என் குமார் நானும் என் பிதா வந்து அவனுக்குள்ள வாசம் பண்ணுவோம், அவனுக்குள்ள வாழுவோம். என்ன ஒரு பாக்கியம், இத பத்தி நான் ரொம்ப சொல்ல முடியாது, இது பரிசுத்தாவித்தான் உங்களுக்கு சொல்லணும், சொன்னா டைம் ஆயிரும். இது ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். காதுள்ளவர்கள் கேட்க கடவார்கள் என்ற மாதிரி. சரி, அடுத்த ஒரே ஒரு வசனத்தை பார்க்க முடிச்சிடும். என்னில் அன்பாய் 24வது வசனத்தை படிக்கிறேன், என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை, என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. எவ்வளவு முக்கியத்துவம் படுத்துறார் பாருங்க பைபிளுக்கு, எவ்வளவு முக்கியத்துவம் படுத்துறார் பாருங்க வசனத்தை. என்ன ஒருத்தன் வெறுக்கிறானா எப்படி தெரியுமா தெரியும், ஏன் என்ன ஒருத்தன் வானா என்ன விரும்புறது இல்லன்னு ஒருத்தன் எப்படி தெரியுமா காட்டுறது, அவன் என் வசனத்தை கை கொள்ளாததுனால தான் அப்படி காட்டுறான். அவன் வசனத்தை கை கொள்ளாதது என்ன காமிக்குது, என்ன சொல்றான் அந்த வசனத்தை கை கொள்ளாம, எனக்கு தேவையில்லை அவரு, எனக்கு இஷ்டம் இல்லை அவருன்றதான் காமிக்கிறான். உலகம் வந்து என் வசனத்தை கை கொள்ளாததுக்கு என்ன தெரியுமா காரணம், எனக்கு நான் தேவையில்லை அவங்களுக்கு, என் மேல அவங்களுக்கு விஷயம் இல்லை, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன வெங்கடேஷ் பெருமாள் தான் தேவை, ஐயப்பா தான் தேவை, அல்லாஹ் தான் தேவை, நான் தேவையில்லை, மெய்யான தேவனாகி நான் தேவையில்லை அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, என் வசனத்தை கை கொள்றது இல்ல. ஒரு மனுஷன் என் வசனத்தை கை கொள்ளாததுனால என்ன சொல்றான், அவர் எனக்கு தேவையில்லை. ஒரு உண்மையா என்ன தேவைன்னு விரும்புற வாஞ்சிக்கிற மனுஷனுக்கு அவன் எந்த அளவுக்கு என்ன வாஞ்சிக்கணும்னா, வெறும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு போற மனுஷன் இல்ல. நமக்கெல்லாம் இயேசு தேவையா, ஏசு இந்த மாதிரி வாசம் பண்ணணும்னு தேவையா, எந்த அளவுக்கு அந்த தேவை உங்களுக்கு மாறணும், அந்த வாஞ்சி அவங்களுக்கு மாறணும்னா, அது அவருடைய வசனம் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்ற அளவுக்கு உங்களை மாத்தணும். ஏன் அந்த அளவுக்கு எனக்கு இயேசு தேவை, அந்த அளவுக்கு அவரு எனக்குள்ள வரணும், ஏன்னா என் வாழ்க்கை சரியில்லை, எனக்கு உள்ளுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எவ்வளவுதான் பணம் என்னதான் ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு இயேசு தேவை. எது அளவுக்கு நான் செய்யணும்னா, அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் என்ற அளவுக்கு அவர் இயேசு தேவைப்படணும். அவன் தான் என் வசனத்தை கை கொள்ளுவான், அந்த அளவுக்கு வேண்டுகிறவன் தான் என் வசனத்தை கை கொள்ளுவான். சரி, இதான் நமக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூடு. ஒருவர் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பூமியில தங்கம் இருக்குன்னு பார்த்துட்டு என்ன பண்ணா, தனக்கு உள்ளது உரியதெல்லாம் போய் வித்து போட்டு அதை வாங்கணும்னு வந்த மாதிரி. ஒருத்த வந்து ஒரு விலையுயர்ந்த முத்தை பார்த்துட்டு, இந்த போல் ஆஃப் கிரேட் பிரைஸ பார்த்துட்டு, அம்மா இவ்வளோ இது இருக்குதே, ஒரு சூட் கேஸை நம்ம பார்த்துடுறோம், ஒரு சூட் கேஸ் கடையில போய் நம்ம புது மாடர்ன் ஓமையான அவங்களுக்கு சொல்றேன், ஒரு சூட் கேஸ் வாங்கலான்னு போறோம் ஒரு கடைக்கு, சூட் கேஸ் வாங்கலான்னு போகும்போது திடீர்னு சூட் கேஸ் பழைய நிறைய 100 சூட் கேஸ் இருக்கு, திடீர்னு ஒரு சூட் கேஸ் திறந்தவொடனே அங்கே 1000 ரூபாய் பணம் ஃபுல்லாக கொட்டி இருக்கு அந்த சூட் கேஸில். அது யாருமே பார்க்கல, உடனே மூடி வச்சிட்டோம், மூடி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அவன் எவ்வளோன்னு கேட்குறோம், அதுக்கிட்ட அவன் 10,000 ரூபான்றான். ஏ நான் 500 ரூபாய் சூட் கேஸ் வாங்கலான்னு வந்தால் 10,000 ரூபான்றோம்னா நம்ம 10,000 ரூபாய் கொடுத்து வாங்காமல் இருப்போமா, அது வீட்டில் போய் அதை வச்சு இதை வச்சு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு உடனே அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு ஓடிட மாட்டோம். ஏன், அதுல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்ச மனுஷன் அப்படிதான் செய்வான். அதே மாதிரி இதனோட வாக்கியம் என்னன்னு அறிஞ்ச மனுஷன், இது கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன், இதுதானையா வாழ்க்கை, இதுதானையா சார்த்தகம், என்ன இருந்து இல்லைன்னு இதானே என்ன அப்படிதான் செய்வான். விலையுயர்ந்த முத்து இது. சரி, ஒரே ஒரு கருத்தை ஒண்டி சொல்லி நான் முடிக்கிறேன். இதுல 16-17 வசனம் இதை பிடிச்சுக்காங்க. 16-17 வசனத்துல பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வருவாருன்னு சொன்னார். 18-21 வசனத்துல நான் குமாரன் வருவேன்னு சொன்னார். உங்களா திக்கற்றவர்களா விட நான் உங்ககிட்ட வருவேன் அதெல்லாம் சொல்லி முடிச்சார். 23 வசனத்துல யார் வராருன்றாரு, பிதா. பரிசுத்தாவி வராரு, குமாரன் வராரு, பிதா வராரு. அதனோட ப்ரோக்ரஷன் தெரியுதுங்களா, கொஞ்சம் 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 ஏத்திக்கிட்டே போறார். நான் உங்களை விட்டு போறேன்னு கவலைப்படாதீங்க, ஆவி அனுப்ப போற, நான் வரப்போற, என் பிதாவும் வந்துட போறார் உங்ககிட்ட. இது இது என்ன இதுக்கு அர்த்தம், த்ரியேகம் உங்களுக்குள்ள வாசமா இருக்கும், த்ரியேகம் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசிக்குள்ள த்ரியேகம் வாசம் பண்ணும். த்ரியேக தேவன்னா என்னன்னு தெரியுமா, அதனாலதான் ஒரு விசுவாசிய பார்த்து என்ன சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க, டெம்பிளா இருக்கீங்க. அவர் டெம்பிள் கட்டணும்னா கோல்டுல தான் கட்டணும்னு வேறு தெரியுங்களா உங்களுக்கு, பழைய ஏற்பாடுல எல்லாம் கோல்டு தான் இருக்கணும், அதுக்குள்ளதான் அவர் வருவார். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்குள்ள த்ரியேகம் வந்து வாசம் பண்ணுதுன்னா, எனக்குள்ள த்ரியேகம் வாசம் பண்ணுதுன்னா என்ன ஒரு கொடுக்கறாரு பாருங்களேன், என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு பாருங்களேன். இப்படி இதை நம்ம நம்புகிறோமா, ஏங்க இதை அவர் செய்யணும், ஒரு கேள்வி கடைசியா கேட்டு முடிச்சிடும், ஏன் இதை செய்யணும், ஒரு காரணம் இல்லாமையா த்ரியேகத்தை நமக்குள்ள போடணும்னு நினைக்கிறார், த்ரியேகமே நமக்குள்ள வாசம் பண்ணணும், ஏங்க பண்ணணும் வாசம், காரணம் இல்லாமையா. நம்ம டெய்லி காலையில 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு, காலையில பிரஷ் எடுத்துக்கிட்டு, பல்ல விளக்கிட்டு, வேலைக்கு கிளம்பி வேலைக்கு போய் அர்ஜென்ட் அர்ஜென்டா வேலைக்கு ஓடி டெய்லி டெய்லி போய் பஞ்ச் பண்ணி வெளியே வந்து வேலைக்கு போய் இல்ல ஸ்கூலுக்கு போய் டெய்லி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நம்ம மாசம் வந்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சம்பளம் வாங்கி காய்கறி எல்லாம் வீட்டில் போட்டுட்டு கொஞ்சம் காசை அப்படி இப்படி மிச்சம் பண்ணி போய் ஷாப்பிங் பண்ணி சில துணிங்களை வாங்கிட்டு இதெல்லாம் அப்படி இப்படி வயத்த கட்டி வாய கத்தி கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு அதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதை பண்றதுக்கு த்ரியேகம் நமக்குள்ள வந்தாரு. அப்படி வாழ்றதுக்கு த்ரியேகம் அப்படி பண்ணும், அது கடமை, நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. வெறும் அப்படி வாழ்றதுக்கு த்ரியேகம் நமக்குள்ள வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. த்ரியேகம் எனக்குள்ள இருக்குது, ஒண்ணுமே வேணும். த்ரியேகம், த ட்ரினிட்டி, காட் ஆல்மைட்டி எனக்குள்ள இருக்குது. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்ல வீக்கெண்டு சம்மர் ஹாலிடேஸ் வந்தா ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி பண்ணி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வேணா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து அதெல்லாம் போ தப்புன்னு நான் சொல்லல. அதுக்கா த்ரியேகம் நமக்குள்ள இருக்குது. நம்ம நம்ம நேரங்கள் எல்லாம் டிவிய பார்த்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் உலக காரியங்கள்ல உலக சிற்றின்பங்கள்ல வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படி கட்டி இப்படி கட்டி வாழ்க்கையெல்லாம் உலகத்து உலக சிந்தனை உலக காரியத்துல எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி அப்புறம் யாருக்கும் எந்த விதமா பகச்சிக்காம சுவிசேஷம் சொல்லி யாருக்கும் எந்த விதமா கோபம் வர வச்சிடாம அப்படியே நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு ஸ்மூதா வாழ்க்கையை போய்கிட்டு கொஞ்ச நாள் அப்புறம் வயசாகி அப்புறம் ரிட்டையர் ஆகி அப்புறம் குச்சியை வச்சுக்கிட்டு வாக்கிங் போய் மூச்சை விட்டுக்கிட்டு திடீர்னு அப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு ஏதோ ஒரு கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு கிட்னி ப்ராப்ளமோ லங் ப்ராப்ளமோ வந்து இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகி லாரி கீரி இடித்து போய் படுக்கையாக படுத்துக்கிட்டு அப்படியே உயிரை விட்டு 3-6 feet பூமியில அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி வாழ்றதுக்காக த்ரியேகம் நமக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் தான் நம்ம செய்யறோம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதுக்கா த்ரியேகம் நமக்குள்ள இருக்குது. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக த்ரியேகத்தை கொடுக்க வச்சிருக்கார் ஒரு விசுவாசிக்குள்ள. அவ்வளவுதானா என் வாழ்க்கை, அவ்வளவுதானா என் லைஃப், நம்ம அதைதான் கேட்கணும். யோசிச்சு பாருங்க, எனக்குள்ள த்ரியேகம் இருக்குன்னா ஏற்பட்ட பெரிய பவரை கடவுள் எனக்குள்ள கொடுத்திருக்கும் போது அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், அதுக்கு பதிலாக நான் என்ன முயற்சிகளை எடுக்கிறேன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். இப்ப ஏற்பட்ட பெரிய பவரை வச்சுக்கிட்டு என்னுடைய சுயனத்தினாலையும் பாவத்தினாலையும் அந்த பவரை கொச்சப்படுத்திக்கிட்டு அந்த பவரை கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாமா? இதுதான் நம்ம எல்லாரும் நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்விங்க. இதுதான் நம்ம எல்லாரும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஒரு ஒரு குதிரை இருந்துச்சா, ஒரு கதையை சொல்லி முடிச்சார். ஒரு குதிரை, அந்த குதிரை பேர் பொசிஃபிலஸ், பொசிஃபிலஸ் குதிரை பேர். அந்த குதிரையை யாருமே அடக்க முடியலையா, அடக்க பார்த்தாங்களா, அடக்கவே முடியலையா. எந்த அளவுக்கு அது முரடு பிடிச்ச குதிரைனா, அங்க குறி சொல்லுவாங்க தெரியுங்களா, ஃபியூச்சரை சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குதிரையை அடக்கிற மனுஷன் தான் உலகத்தையே அடக்க போறான், உலகத்தையே ஆள போறான், உலகத்தையே அவனால கான்கர் பண்ண முடியும். அலெக்சாண்டர் கிரேட் உங்களுக்கு தெரியுங்களா, அவர் என்ன பண்ணாராம், இதை எடுத்துக்கிறேன் நான் சேலஞ்சு, நான் எடுத்துக்கிறேன், சின்ன வாலிபன் இன்னும் ஒன்றும் பண்ணல அவர், இந்த சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதை போய் இது பண்ணாராம். அவர் ஒருவேளை அந்த குதிரையை அடக்கிட்டாருன்னா அவருக்கு அந்த இவங்க சொன்ன மாதிரி குறி சொல்றவங்க சொல்ற மாதிரி அவர் உலகத்தையே கான்கர் பண்ணுவார், உலகத்தையே மேற்கொள்வார், அந்த மாதிரி ஒரு குறி சொல்றது இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், ரொம்ப முயற்சி செஞ்சார், அடங்க மாட்டேன்னு அந்த குதிரை, அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, அடி உழுந்து தலைகீழெல்லாம் உடஞ்சி என்னவோ அடி அடியா உழுவுது அவருக்கு, ஒன்னும் அடக்க முடியல. கடைசியில அவருக்கு ஒரு சின்ன ரகசியம் தெரிஞ்சான், சின்ன ரகசியம் தான், ஆனா அது தெரியாம எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. என்ன தெரியுமா அது சின்ன ரகசியம், அந்த குதிரை வந்து எப்ப பாரு அப்படி முரடு பிடிச்சி பயந்து நடுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது எப்ப பாரு தன் நிழலை பார்த்தா பயப்படுமா, தன் நிழலை பார்த்தா அதுக்கு அப்படியே பயம் வந்துருமா. அதனாலதான் இதை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டரு அந்த குதிரை மேல ஏறி உக்காந்துகிட்டு அந்த நிழலை பார்க்காம அந்த குதிரையை எடுத்து சூரியனை பார்க்க வச்சார். சூரியனை பார்க்கும் போது அவர்கிட்ட இருந்த குதிரைங்களையே பெரிய குதிரையா அது மாறுச்சு. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பவர் கடவுள் நமக்குள்ள ஏன் கொடுத்துருக்காருன்னா, நம்ம முரடு பிடிச்சவங்களை அங்க இங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, நம்ம வந்து இல்ல நம்ம இது நம்ம கடவுள் விரும்பத்தக்க விதத்துல நம்ம எப்ப தெரியுமா வர முடியும், நம்ம நிழலையே பாத்துக்கிட்டு நம்ம சுயநலத்தையே பாத்துக்கிற மனுஷர்களா நம்ம தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா கடவுள் நம்மளை பயன்படுத்த மாட்டார். எப்போ அந்த சூரியன் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, என்ன அவர் எனக்காக வச்சிருக்காருன்னு அதை நிறைவேற்ற பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பத்தான் அவர் என்ன வச்சிருக்காரோ நம்மளால நிறைவேற்ற முடியும். நம்மளை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு நம்மளையே எப்ப பாரு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம நம்மன்னு வாழ்றத நம்ம நிறுத்தி ஏசு ஏசு என்ன சொல்றாரு, ஏசு எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கும்போது இந்த பவர்லாம் நமக்குள்ள வேலை செய்யறத நம்ம பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை வெகுவாக நேசிக்கிற எங்க நல்ல தேவனே, இந்த நாளிலும் உம்மோடு நாங்க வைத்திருக்கிற அந்த இணைப்பு எவ்வளவு பெருசுன்றதே எங்களுக்கு நேரு ஓரளவு காமிச்சிருக்கிறீரு. ஆண்டவரே, நான் எவ்வளோ பேசினாலும் இதை எவ்வளோ சொல்ல முடியும், என் மனசில் இருக்கிற எங்கள் மனசில் இருக்கிற ஆதரவு, எங்கள் மனசில் இருக்கிற உணர்வு, எங்கள் வார்த்தைகள்னால சொல்லவே முடிய மாட்டேன். நாங்கள் யாருன்னு அறிஞ்சுக்கொள்கிற எங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு கிருப்பை எங்களுக்கு கூட ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பலவீனமாக எங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எவ்வளோ கோழைகளாக எங்களை பற்றி அந்த சீசருங்க மாதிரியே இருக்கிறோமே. ஆவியானவரே, எங்களை வந்து எங்களை மறுரூபம் படுத்தும். இவ்வளவோ பெரிய பாக்கியத்தை பெற்ற மனிதர்கள் எங்க வாழ்க்கைகள் எப்படி இருக்கணும், எங்க சபை எப்படி இருக்கணும், இது நான் பேசின வார்த்தைகள் எவ்வளவு பலவீனம்னு எனக்கே தெரியுது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆனா நான் உண்மை நம்புகிறேன், நீர் இதை பயன்படுத்த முடியும், உங்களுடைய ஜனங்களை நீர் மாத்த முடியும், அவங்க வாழ்க்கையை நீர் மாத்த முடியும், அவங்க குடும்பங்களை நீர் மாத்த முடியும், அவங்கள பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய மக்களை நீர் பரிசுத்தப்படுத்தும், உங்க சபையை நீர் கட்டும், ஒரு நரகத்தின் ஒளிமுக வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு சபையை நீர் கட்டுமாண்டவரே. வார்த்தைகளை பயன்படுத்தும் இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் என் நல்ல தேவனே.